அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவனதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. நம்முடைய கடந்த பாடத்திட்டங்களில் பரிசுத்த இஞ்சில் மூலமாக எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியில் ஈசா மசீஹ் அவருடைய பிறப்பில் மேலானவர், அவருடைய குணத்தில் மேலானவர், அவருடைய படைப்புகளில் மேலானவர், மற்றும் அவருடைய போதனையிலும் மேலானவர் என்பதை நாம் பார்த்தோம். அவருடைய பிறப்பை பற்றி பார்க்கும்போது அவருடைய பிறப்பிலும் அவரை போல மேலானவர் யாரும் இல்லை என்பதையும் பார்த்தோம். காரணம், ஈசா நபி அவர்கள் கன்னி மரியம் மூலமாக இறைவனின் ரூஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியின் மூலம் பிறந்தார் என்பதை பார்த்தோம். ஈசா அவர்கள் குணத்திலும் சிறந்தவன் என்பதை கண்டோம். காரணம், அவரை போல பரிசுத்தமான இயல்புடன் பிறந்தவர்கள் வேறு எந்த நபியும் இல்லை என்பதை பார்த்தோம். ஈசா நபி அவர்கள் இறைவனின் படைப்புகளில் ஒப்பிட முடியாதவராக விளங்கினார். அவர் செய்ததை போல அற்புதங்களை வேறு எந்த நபியும் செய்யவில்லை. ஈசா நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வியாதி விலகும், அற்புதம் நடக்கும், சைத்தான் ஓடி போவான், அசாதாரணமான காரியங்கள் நடக்கும், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஈசா நபியின் உபதேசமும் ஒரு மாறுபட்ட உபதேசமாகவே காணப்பட்டது. மத குருவான நிக்கதுமோக்கும் ஈசா நபிக்கும் இடையில் நடந்த உரையாடலை கடந்த பாடத்திட்டத்தில் நாம் பார்த்தோம். இறைவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனின் இருதயத்தை புதுப்பிக்காவிட்டால் அவன் ஒருபோதும் இறைவனின் முன்னிலையில் நுழைய முடியாது என்று ஈசா நபி அவர்கள் நிக்கதுமோவிடம் கூறினார். மேலும் நிக்கதுமோவிடம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். நிக்கதுமோவிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்த ஈசா நபி அவர்கள் எப்படி அவரிடம் உரையாடினார் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்க போகும் நிக்கதுமோவை ஒரு மதவாதியாக நாம் பார்க்க போவதில்லை, அல்லது ஒரு யூதனாகவும் நாம் பார்க்க போவதில்லை. இன்று நாம் பார்க்க போவது ஒரு பெண்ணை பற்றி. எப்படிப்பட்ட பெண்? பாவியான ஒரு பெண். தன் வாழ்வில் 5 ஆண்களை கணவராக கொண்டிருந்தவள். நிக்கோதோமுவையும் இந்த பாவியாகிய ஸ்திரீயையும் பார்க்கும்போது நிக்கோதோமு எவ்வளவோ மேலானவர், ஒரு மத தலைவர். ஆனாலும் இறைவனின் பார்வையிலோ இவரும் ஆதமின் சந்ததிதான். படித்தவர், பட்டம் பெற்றவர், பதவி வகிப்பவர், இன்சான், உலமா, மதவாதி, மதத்தலைவன் யாராயிருந்தாலும் அனைவரும் ஆதமின் சந்ததியிலிருந்து வருவதால் இறைவனின் பார்வையில் அனைவரும் ஒன்றாகவே கருதப்படுகிறார்கள். ஆகவே அனைவரும் ஈசா நபி அவர்கள் சொன்னதைப் போல மறுபடியும் பிறந்தாக வேண்டும், இல்லை என்றால் ஜன்னத்துக்குள் பிரவேசிக்க இயலாது. இப்பொழுது நாம் இஞ்சிலின் 4 புத்தகமாகிய யாகியாவின் புத்தகத்தில் 4 சூராவுக்கு திரும்பி அங்கே சமாரியாவிலிருந்து வந்த ஒரு ஒழுக்கக்கேடான ஸ்திரீயை பற்றி பார்ப்போம். யூதா தேசத்திற்கும் கலிலியா தேசத்திற்கும் நடுவில் உள்ளதுதான் சமாரியா தேசம். சமாரியர்களில் அநேகர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். யூதர்கள் அவர்களை பகையாக கருதினபடியால் ஒருவருக்கொருவர் சரியான பழக்கம் இல்லாமல் இருந்தது. சமாரியர் இறை தயவையும் மனித இரக்கத்தையும் பெறவில்லை. ஆனாலும் இவர்களுக்கும் மீட்பு அவசியமானதால், மறுபிறப்பு தேவையானதால் இவர்களும் இறை சாயலில் படைக்கப்பட்டவர்களானபடியால் இவர்களையும், அதாவது சமாரியர்களையும் தேடி ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார். யக்யா 4 சூரா 1-42 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 4 அதிகாரம் 1:42. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குரிய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்கியிருக்கிறது. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமாரிய ஸ்திரீயின் கதை இத்துடன் முடிவடைகிறது. உண்மையாகவே இது ஒரு முக்கியமான கதை. காரணம், இறைவன் இந்த துனியாவுக்கு நஜாத்தை அளிக்கும்படியாக அனுப்பப்பட்ட மசீகை ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண் தனது இரட்சகராக கண்டு கொண்டதை இந்த சம்பவம் காட்டுகிறது. இந்த கண்டுபிடிப்பு அந்த சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆரம்பத்தில் இருவருக்கும் இடையில் நடந்த உரையாடலில் தன்னோடு பேசிக் கொண்டிருந்தது யார் என்பது சமாரிய ஸ்திரீக்கு தெரியவில்லை. பல யூதர்களில் ஒருவராக இயேசுவை இவள் அறிந்திருக்க கூடும். ஆனால் உரையாடலின் பகுதிக்கு வந்தபோதோ மனிதனின் மூலம் அறிந்து கொள்ள முடியாத சத்தியங்களை ஈசா நபி அவர்கள் அந்த ஸ்திரீயிடம் விளக்கி சொன்னார். அதனால்தான் ஈசா நபி அவர்கள் ஒரு இறை வாக்கினனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆனாலும் அவளிடம் பேசிக் கொண்டிருந்த இந்த மசி ஒரு இறை வாக்கினன் மட்டுமல்ல, அனைத்து இறை வாக்கினவர்களுக்கும் நபிகளுக்கும் ரசூல்களுக்கும் இறைவாக்களித்த மேலான மசி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் உலக மீட்பர், இரட்சகர், நஜாத்தை அளிக்கும்படியாக வந்தவர். ஆமீன். கிணற்று விளிம்பிலே உட்கார்ந்து தன்னுடன் பேசும் இவர் மேசியா என்று அந்த ஸ்திரீ அறிந்தவுடன் தன் தண்ணீர் ஜாடியை கிணற்றின் ஓரத்தில் வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடிப்போய், நீங்கள் வந்து பாருங்கள், ஒருவர் என்னை பற்றின எல்லா காரியத்தையும் சொன்னார், அவர் மசீகாகத்தான் இருக்க வேண்டும், நீங்கள் வந்து பாருங்கள் என்று கூறினாள். அப்பொழுது அந்நகர மக்கள் ஈசா நபியை தங்களுடன் வந்து தங்கும்படி கேட்டார்கள். ஈசா நபியும் அவர்களுடன் 2 நாட்கள் தங்கி அவர்கள் எப்படி புதிய மற்றும் பரிசுத்தமான இருதயத்தை பெற்று இறைவன் அவர்களுடன் 2 நாட்கள் தங்கி அவர்கள் எப்படி புதிய மற்றும் பரிசுத்தமான இருதயத்தை பெற்று இறைவனை பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் தொழுது கொள்வது எப்படி என்று அவர்களுக்கு போதித்தார். இறை வாக்கு கூறுவதை கேளுங்கள். யக்யா 4:14 லூக்கா 4:14-21 வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். மேற்கூறப்பட்ட ஆயத்துகளால் இசையாஸ் நபியவர்கள் சுமார் 700 வருடத்திற்கு முன் இந்த மேசியாதான் இரட்சகர் என்றும், நஜாத்தை அளிக்கக்கூடியவர்தான் இந்த உலக மீட்பர், இசையாஸ் நபியவர்கள் தன்னை குறித்துதான் சொன்னார் என்று யூதர்களிடம் சொன்னாலும், நாசரேத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களிடையே பிறந்து வளர்ந்த ஈசா நபியை வானத்திலிருந்து வந்த மேசியா அல்லது இறை தூதர் என்று அங்கீகரிக்க முறுமுறுத்தனர். ஈசா நபியை இவன் யூசிப்பின் மகன் அல்லவா என்ற நிலைக்குத்தான் ஏற்றுக்கொண்டனர். இறைவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட மசீகை புறக்கணியாதீர்கள் என்று நாசரேத்து ஜனங்களுக்கு ஈசா நபி அவர்கள் எச்சரித்தார் என்று இறைவாக்கு கூறுகிறது. ஆனால் அந்த எச்சரிப்பு யூதர்களை கடும் கோபம் கொள்ள வைத்தது என்று இறைவாக்கு கூறுகிறது. லூக்கா புஸ்தகம் 4:28-30 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். இவ்விதமாக நாசரேத்து ஊர் மக்கள் ஈசா நபியை கொலை செய்ய முற்பட்டார்கள். இறை வாக்கினர் அனைவரும் வகி மூலம் எடுத்து சொன்ன மசிக்தான் என்று ஈசா நபி அவர்கள் சொல்ல முயன்ற பொழுது ஜனங்கள் அவரை கொலை செய்ய முற்பட்டார்கள். ஈசா நபியின் வார்த்தைகள் நாசரேத்து ஜனங்களை மிகவும் கோபப்படுத்தின. ஈசா நபியை மலையிலிருந்து கீழே உருட்டிவிட்டு அவரை கொலை செய்ய முற்பட்டார்கள். ஆனால் அது அவர்களால் முடியவில்லை. காரணம், ஈசா நபி அவர்கள் மரணிப்பதற்கு இறைவனால் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை. ஒரு பழமொழி உண்டு, மரக்கடை வைத்திருப்பவர்கள் கிராமத்தில் உள்ள முக்கியமான மரங்களை வெட்டுவதில்லை. காரணம், அந்த மரத்தின் கீழ் கிராமத்து தலைவர்கள் உட்கார்ந்து திட்டமிடுகிறார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. மேசியாவாகிய கிறிஸ்து இறைவனின் பெரிய மரமாக இருக்கிறார். இவர் உலக இரட்சகர், உலக நியாயாதிபதி. இவருடைய நிலையை குறைக்க விரும்பும் மனிதனின் எண்ணம் திட்டம் முட்டாள்தனமானதும் தீமையானதுமாய் இருக்கும். முடிவில் அவரை கொல்ல திட்டமிடுபவர்கள் திட்டமிட்டார்கள், கொன்றார்கள். ஆனால் மூன்றாம் நாளில் ஈசா நபி அவர்கள் ரூஹோடு கூட எழுந்தார். நமது பாடத்திட்டத்தை எப்படி சுருக்கமாக சொல்லலாம்? இரண்டு குழுவினரின் இரண்டு விதமான கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். ஈசா நபி அவர்கள் மேசியா அல்லது மசி என கூறினதாக இரு குழுக்களிலும் கேட்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த கருத்துக்கு அந்த இரு குழுக்களும் அளித்த பதில் முறை வித்தியாசமானது. முதலில் கிணற்றருகில் ஈசா நபி அவர்கள் சந்தித்து பேசின சமாரியா ஸ்திரியை பற்றி கேள்விப்பட்டோம். சமாரியாவை சேர்ந்த மக்கள் ஈசா நபியின் வார்த்தையை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஈசா நபியை மசீஹ் என்று நம்பினார்கள். நமது இரண்டாம் பகுதியில் நாசரேத்தில் உள்ள மத சார்புடைய மக்களை பற்றி பார்த்தோம். அவர்களோ ஈசா நபியின் வார்த்தைகளை பரிகாசம் பண்ணினார்கள். தங்கள் நடுவில் பிறந்து வளர்ந்த மசீஹ் ஈசாவை அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால், பாவிகளாக கருதப்பட்ட சமாரியர் ஈசா மசீஹ் பரலோகத்திலிருந்து ஜன்னத்திலிருந்து வந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மத பற்றுடையவர்கள் என்று கருதப்பட்ட நாசரேத்தை சேர்ந்தவர்கள் ஈசா நபியை தள்ளிவிட்டார்கள். இந்த இரண்டு குழுக்களில் நீங்கள் யாருடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறீர்கள்? ஈசா நபியை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சமாரிய மக்களைப் போல இருக்கிறீர்களா, அல்லது இயேசுவை புறக்கணித்த நாசரேத்து மக்களுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? எல்லா இறைவாக்கினரும் வகியாக முன் அறிவிக்கப்பட்ட ஈசாதான் மீட்பர் என்பதை அங்கீகரிக்கிறீர்களா? ஈசா மசீகை பற்றி இறைவாக்கு கூறுவதை கவனியுங்கள். யோவான் 1:5-13 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.